SBS தமிழ்.
அர்ஜென்டினாவில் இன்று ஆரம்பமாகும் G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ஸ்காட் மாரிசன் இன்று அதன் தலைநகர் புவனஸ் ஏரஸை சென்றடைந்தார். இங்கிலாந்தின் பிரதமர் தெரசா மே, பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரான் மற்றும் பிரேசில் அதிபர் மிக்கேல் டிமேர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளார். பிரதமர் ஸ்காட் மாரிசன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க ஆஸ்திரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் முயற்சி செய்வதாக தெரிய வருகிறது. புவனஸ் ஏரஸிலிருந்து பேசிய பிரதமர் சர்வதேச வர்த்தக உடன்படிக்கைகளை சரி செய்வதில் தான் கவனம் செலுத்துவதாக கூறினார்.
Australia has always been a successful trading nation and that's how we'll continue to ensure the prosperity for our own people. But it's not just for our people. All of the G20 nations have all benefited so significantly by their exchanges in trade with each other.
அடுத்த தேர்தலில் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் புதிய நிலக்கரி சுரங்கங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடும் என்றும் அது நிலைமையை பொறுத்தது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன் கூறியுள்ளார். இந்திய சுரங்க நிறுவனம் அட்டானி அதன் சர்ச்சைக்குரிய குயின்ஸ்லாந்து சுரங்கத்தை திறக்கப் போகிறது என்று அறிவித்தது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு ஆத்திரமூட்டியுள்ளது. அத்துடன் இந்த முடிவு ஆஸ்திரேலியாவை ஆபத்திற்கு உள்ளாக்கும் என கிளைமேட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இந்த பின்னணியில் கருத்து வெளியிட்ட பில் ஷார்டன் அதானி நிலக்கரி சுரங்கம் பற்றி பல சந்தேகங்கள் உள்ளன என்று கூறினார்.
So I think initially when Adani and their backers trumpeted their arrival, they said there'd be 10,000 jobs. That's now whittled down to less than 1,000 direct jobs. Adani, I think, initially said they wanted a 60 million ton mine. Now that's down to a 10 million ton mine. So we'll take each case based upon its merits, whether or not it qualifies for the environmental and scientific approvals.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். காலநிலை மாற்றம் குறித்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். இந்த வார ஆரம்பத்தில் பிரதமர் ஸ்காட் மாரிசன் பள்ளி மாணவர்கள் கவனம் கற்றலில் இருக்க வேண்டும், போராட்டங்களில் அல்ல, அதுதான் நாட்டிற்கு தேவை என்று கூறியதை அவர்கள் ஏற்காமல் நாடெங்கிலும் ஒருங்கிணைக்கப்பட்ட பேரணிகள் இன்று நடத்தப்பட்டன. சிட்னியில் நடந்த ஒரு பேரணியில் பேசிய 14 வயதான மாணவர் ஜீன் ஹிச்க்ளிஃப் காலநிலை மாற்றத்தை சமாளிக்க அவசர நடவடிக்கை தேவை என்றார்.
It's going to be impacting my future and all the future of people here, all the young people, and the fact that our politicians just aren't doing anything about it really frustrates me and it makes me feel like I almost have a responsibility to take action.
ஆனால் இப்படியான நடவடிக்கைகளால் மாணவர்கள் மானியம் எப்படி பெறுவது என்பது குறித்து மட்டுமே கற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என வளங்களுக்கான அமைச்சர் மேட் கெனவன் கூறினார். பள்ளி மாணவர்கள் அறிவியல் மற்றும் ஆற்றல் வளங்களை பற்றி அறிந்து கொள்வதை தான் விரும்புவதாக 2GB வானொலியில் மேட் கெனவன் கூறினார்.
Walking off school and protesting, you don't learn anything from that. You know, the best thing you learn about going for a protest is how to join the dole queue. Because that's what your life, what future life will be look like.
இதேவேளை எதிர்காலத்திற்காக குரல் கொடுத்த மாணவர்களை கிரீன்ஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அடம் பேண்ட் பாராட்டியுள்ளார்.
I'm so proud of the students who turned up today. There were thousands of students right around the country who turned up to say that their future is at stake and that they're sick of the government and the opposition saying we can keep digging up coal and burning it.
லேபர் கட்சி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வன்முறை நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்காத பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை நிறுத்துவதாக அச்சுறுத்தியுள்ளது. மாணவர்கள் மீதான பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதத்தை பல்கலைக்கழகங்கள் மாற்றுவதற்கு ஒரு செயற்குழுவை நிறுவ வேண்டும் என்று லேபர் கட்சியின் துணைத் தலைவர் டானியா பிளிபசெக் விரும்புகிறார்.
The main job of the task force is to bring some transparency to what's going on in our universities, to make sure that when universities sign up to recommendations to change culture on campus and to change the way they respond to allegations of assault on campus, that the pressure is constant. It's not just in the glare of the moment when a new report's been released, but that these efforts continue for the many years it will take to see real change on our university campuses.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 73 அமெரிக்க சதங்கள், 131 இலங்கை ரூபாய் 19 சதங்கள், 50 இந்திய ரூபாய் 95 காசுகள், ஒரு சிங்கப்பூர் டாலர் 3.06 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்திகளில் கிரிக்கெட். கணுக்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்திய அணியின் இளம் வீரர் பிருத்வி ஷா அடிலைடில் நடைபெறவுள்ள முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் டிசம்பர் 6 அடிலைடில் ஆரம்பமாகிறது. இதற்கான பயிற்சி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய 11 அணியுடன் இந்திய அணி விளையாடி வருகிறது. முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக நடைபெறவில்லை. இரண்டாம் நாளான நேற்று இந்திய அணி 348 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்தது. இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய 11 அணி இன்று துடுப்பாடி வருகிறது. அதன்போது பவுண்டரி லைனில் ஃபீல்டிங்குக்கு நின்றிருந்த இந்திய வீரர் பிருத்வி ஷா பந்தை தாவிப்பிடிக்க முற்பட்டார். அப்போது காலை தரையில் ஊன்றிய போது இடது கணுக்காலை மடக்கி விழுந்தார். பின்னர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட அவர் தசைநாரில் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதால் 10 நாட்கள் ஓய்வு தேவை என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். இதையடுத்து முதல் டெஸ்ட் போட்டியிலிருந்து பிருத்வி ஷா நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மிகமூட்டமான காலநிலை 23 செல்சியஸ், அடிலைட் ஓரிரு மழை பலத்த காற்று 31 செல்சியஸ், மெல்பர்ன் வெயிலாந்த காலநிலை இரவில் மழை பெய்யும் சாத்தியம் உண்டு 31 செல்சியஸ், ஹோபார்ட் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 24 செல்சியஸ், கேன்பரா அநேகமாக வெயிலாந்த காலநிலை 29 செல்சியஸ், சிட்னி அநேகமாக வெயிலாந்த காலநிலை 25 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 32 செல்சியஸ், டாவின் மிகமூட்டமான காலநிலை 34 செல்சியஸ். இயற்கை பேரழிவுகளால் ஒரு நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சேதம் பட்டியலிடப்பட்டுள்ளது. முதலாவது இடத்தை அமெரிக்காவும் தொடர்ந்து சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளும் வகிக்கும் அதேவேளை இந்த பட்டியலில் முதல் தடவையாக ஆஸ்திரேலியா முதல் 10 இடங்களுக்குள் வந்திருக்கிறது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கங்கள் மற்றும் செம்பறை சங்கங்களின் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள 2018 உலகில் ஏற்பட்ட பேரழிவுகள் அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டுள்ள சேதம் $37 பில்லியன் என்று சொல்கிறது. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.